ഹരേ കൃഷ്ണ ഭഗവത്ഗീതൈ ഉന്മ ഉരുവിൽ അധ്യായം 6 ധ്യാനയോഗം പദം 38. ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ, ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ, ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ. കശ്ചിന്നോഭയ വിപ്രസ്തേ ചിന്നാവരമിവ നശ്യതി അപ്രസ്ഥിതോ മഹാബാഹോ വിമൂഢോ ബ്രഹ്മണപതിഃ. കശ്ചിന്നോഭയ വിപ്രസ്തേ ചിന്നാവരമിവ നശ്യതി അപ്രസ്ഥിതോ മഹാബാഹോ വിമൂഢോ ബ്രഹ്മണപതിഃ. മൊഴിപ്പെയർപ്പ് മറ്റും പൊരുളുറൈ വലങ്ങവർ ദേവത്രാസ ഭക്തിവേദാന്ത സ്വാമി ശ്രീ പ്രഭുപാദർ, അഖില ഉലക കൃഷ്ണഭക്തി ഇയക്കത്തിൻ സ്ഥാപകാചാര്യർ ജഗദ്ഗുരു ശ്രീ പ്രഭുപാദക്ക് ജയ്. பலம்புரிந்திய புயங்களை உடைய கிருஷ்ணா கிருஷ்ணரே, ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதிகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா? ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானஞ்சனசலாகயம் சக்ஷுரன் மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். നമാവോം വിഷ്ണുപാദായ കൃഷ്ണപ്രഷ്ടായ ഭൂതലേ ശ്രീമതേ ഭക്തിവേദാന്ത സ്വാമിനിതി നാമിനം. നമസ്തേ സരസ്വതീദേവൈ ഗൗരവാണി പ്രചോരണം നിർവിശേഷ ശുണ്ണവാതീം ഭാഷാതദേശധാരണം നാരായണം നമസ്കൃത്യ നരം ചൈവ നരോത്തമം ദേവീം സരസ്വതീം യാസം തതോ ജയം മുതീരഹേതം. നഷ്ടപ്രായേഷു അഭദ്രേഷു നിത്യം ഭാഗവത സേവയാം ഭഗവതി ഉത്തമ ശ്ലോകേ ഭക്തിർഭവതി നൈസ്തഹിം. കൃഷ്ണായ വാസുദേവായ ദേവകീ നന്ദനായ ച നന്ദഗോപകുമാരായ ഗോവിന്ദായ നമോ നമഃം. ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ, ഹരേ രാമ 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 ഹരേ ഹരേ. ഹരേ കൃഷ്ണ. അധ്യായം 6 ധ്യാനയോഗം പദം 38 ഇരിക്കും. അർജുനർ പോണ പദത്തിലും കേൾവികളെ കേട്ടിരുന്നാർ, ഇന്ന പദത്തിലെയും കേൾവികളെ കേൾക്കின்றார். என்ன அப்படினா, ஒரு மனிதன் எந்த ஒரு யோகி அவனுடைய யோக பாதையில் தவறி விழுந்து விட்டான் என்றால் அவனுடைய கதி என்னவாகும் அப்படிங்கிறத பற்றி போன பதத்தில் கேள்விகளை கேட்டிருந்தார். இந்த பதத்தில் அர்ஜுனர் கேள்வி கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு யோகி ஆனவன் கிருஷ்ணர் சொல்லதை போல் வனத்துக்கு வந்து யோக பயிற்சி செய்கின்றான். அப்படி யோக பயிற்சியை எல்லாவற்றையும் பௌதிகத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் வனப்பகுதிக்கு வந்து யோக பயிற்சி செய்கின்றான். அப்படி யோக பயிற்சியை செய்யும் பொழுது அவன் தவறிவிட்டால், அவனுடைய யோக பாதையில் வழி தவறிவிட்டால் அவன் வந்து ஆன்மீகத்திலேயும் வந்து முழுமை அடைவதில்லை. அதே நேரத்தில் வந்து அவன் உலக விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு வனப்பகுதிக்கு போய் யோக பயிற்சி செய்கின்றான். அப்போ வந்து பௌதிகத்திலையும் வெற்றி பெறுவதில்லை, ஆன்மீகத்திலும் வெற்றி பெறுவதில்லை. அப்போ வந்து அர்ஜுனர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். எப்படி மேகங்கள் இருக்குது அப்படின்னா, சிதறிய மேகம் போல ஆகிவிடாதா அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி அர்ஜுனர் இந்த பதத்தில் வந்து கேள்விகளை கேட்கின்றார். சில பிரபுபாதர் பொருளர்கள் சொல்கின்றார், இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றனர். ஒன்று ஆன்மீகவாதி, ஒன்று பௌதிகவாதி. பௌதிகவாதி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஆன்மீகத்தில் நாட்டம் அவர்களுக்கு இருக்காது. எப்பவும் அதிகமாக நாட்டம் இருக்காது அவர்களை. எப்பவுமே அவர்களுடைய மனோநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, பௌதிக முன்னேற்றம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து அவர்களுடைய மனோநிலைமை எப்பவுமே வந்து இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா கடினமாக அவர்கள் உழைப்பார்கள். பௌதிகவாதிகள் கடினமாக வந்து பயங்கரமாக வந்து உழைப்பார்கள். உழைத்து அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னொரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆனந்தம் அடைந்து விடலாம். அவர்களுடைய எண்ணம் இப்பொழுது இந்த நேரத்தில் சுகத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிறத அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னொரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சனா அதுக்கப்புறம் ஆனந்தம் அடையலாம்யா அப்படின்ட்டு 10 வருஷம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு உழைப்பார்கள். அப்போ அந்த 10 வருஷத்துக்கு பக்கத்தில் வர்ற பொழுது அந்த 10 என்ன ஆகும், அப்படியே இன்னொரு 5 வருஷம் அப்படியே தள்ளும் அந்த பக்கமாக. இன்னொரு 5 வருஷம் தான், அப்புறம் வந்து 10 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சோம்னா அதுக்கப்புறம் சுகமாயிடலாம்யா. நம்ம வந்து வீடு கட்டிடலாம், காடு வாங்கிடலாம், இல்லை வந்து பெரிய கார் வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம். அப்புறம் அந்த 5 வருஷத்தில் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து சூப்பர் தான் அப்படின்ட்டு அவர்கள் நினைப்பார்கள். அப்புறம் அந்த 5 வருஷம் போனாலும் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று அந்த இன்னொரு 5 வருஷம் தள்ளி போடுவார்கள். அதுபோல் பௌதிக உலகத்தில் மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து இப்போ வந்து சுகம் அடைவான் அப்படிங்கிறதே கிடையாது. இன்னொரு 5 வருஷம் கழித்து, இன்னொரு 10 வருஷம் கழித்து, இன்னொரு 20 வருஷம் கழித்து, இன்னொரு 30 வருஷம் கழித்து அப்படி தான் வந்து கனவுல தான் வந்து சுகம் அடைகிறார்களை ஒழிஞ்சு மனுஷனை சொன்ன எங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து ஒரு சர்வே ஒன்று வந்துச்சு, சர்வேல எப்படி மனிதன் அதிகமான சுகத்தை அடைகின்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் கனவுல தான் வந்து அதிகமான சுகத்தை அடைகிறானா, எப்படி அப்படின்னா வந்து கனவு கண்டே இருக்கிறது, கனவுல தான் சுகத்தை அனுபவிக்கிறான், நேராக மனுஷன் சுகத்தை அனுபவிக்கல, கனவுலையே சுகத்தை அனுபவிக்கிறான். 30 வருஷம் கழிச்சு நான் இதாகிடுவேன், ஒருத்தன் லாட்ரி சீட்டு வாங்கும்போதே ஒருத்தன் நினச்சானா லாட்ரி சீட்டு எனக்கு ஒரு 2 கோடி ரூபா விழுந்துடும், அதுக்கப்புறம் அந்த 2 கோடி ரூபா வச்சு நான் வந்து அப்படியே கனவு காண்றேன், 2 கோடி ரூபா வந்து விழுந்துடும், அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பங்களா கட்டிடுவேன், அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கார் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி இந்த மாதிரி கனவுல தான் மனிதர்கள் அதிகமான சுகத்தை அனுபவிக்கிறார்களோ ஒழிஞ்சு நேராக சுகத்தை அனுபவிப்பது யாரும் கிடையாது. அதுபோல் இந்த பௌதிகவாதி என்ன பண்ணுகிறார் அப்படின்னா கனவுலேயே தான் இருப்பார் 10 வருஷம் 15 வருஷம். இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது எப்படி, ஒரு கழுதை இருக்குது அப்படின்னா அந்த தோபி என்ன பண்ணுவான், ஒரு குச்சியில் வந்து ஒரு கேரட்டை கட்டி தொங்க விட்டுட்டு அந்த கழுதையோட இந்த மூக்கில் வந்து கட்டி விட்ருவான் நல்லா. அப்போ அது என்ன பண்ணும், அந்த கழுதைக்கு வந்து அதை வந்து ஒரு 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 எட்டு எடுத்து வைக்கும், எடுத்து வச்சு அப்படி பிடிக்கலாம் டப்புன்னு அது பிடிக்கிறதுக்கு போவோம், அது என்ன பண்ணும் அந்த கேரட்டும் ஒரு அடி அந்த பக்கம் தள்ளி போயிடும். இந்த கழுதைக்கு வந்து தெரியாது அது வந்து நம்மளோட மூக்கில் கட்டியிருக்காங்க, நம்ம நகர்ந்தோம்னா அந்த கேரட்டும் ஒரு அடி ஒரு எட்டு நம்ம நடந்தோம்னா அந்த கேரட்டும் ஒட்டு ஒரு எட்டு தள்ளி போகும் அப்படிங்கிறது இந்த கழுதைக்கு தெரியாது. அது என்ன நினைக்கும், இன்னும் ஒரே ஒரு எட்டு எடுத்து வச்சேன் அப்படின்னா அந்த கேரட்டை பிடிச்சி நான் சாப்பிட்டு அனுபவிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு அது என்ன பண்ணும், அதுவும் வந்து மாங்கு 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 மாங்குனு உழைக்கும், அதை விட்டு இன்னொரு எட்டு எடுத்து வைக்கும், அது கேரட் இன்னொரு எட்டு போகும், அப்படியே எடுத்து 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 வச்சுட்டு வந்து தோபியோட வேலை முடிஞ்சு போடும். அதுபோல் மனுஷன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா சுகத்தை இப்போதைக்கு அனுபவிக்கிறதுக்கு பதிலாக மனிதன் வந்து இந்த கழுதையை போல் என்ன பண்ணுகின்றான், இன்னொரு 10 வருஷம் உழைத்தனா 15 வருஷம் உழைத்தனா, அது மாதிரி தான் வந்து இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய மனோநிலைமை எல்லாரோட மனோநிலைமையும் அப்படி தான் இருக்கிறது. அதற்காண்டி வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்படலை வந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடாது, வந்து எதையுமே வந்து திட்டமிடக்கூடாது, பணத்தையே சம்பாதிக்காதீங்க அப்படின்ட்டு சாஸ்திரங்களே சொல்ல வருவதில்லை. ஆனால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் இருந்தால் மட்டும்தான் சுகம் அடைய முடியும் அப்படிங்கிற கருத்தை நம்ம வச்சுக்கொள்ளக்கூடாது. அதுதான் பணம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பாதித்து விட்டு பகவத் பக்தியில் நம்மளோட நேரத்தை செலவிட வேணும் அப்படிங்கிறதான் வந்து சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது, அதை தவறுதலாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அதுபோல் ஒரு மனிதன் வந்து பௌதிகமாக இருக்கான், அவன் என்ன பண்ணான் பணத்துக்காண்டி கடினமாக உழைத்து எல்லாத்தையும் செய்கின்றான், அப்புறம் வந்து அவன் வந்து சொர்க்கலோகத்துக்கு போன்ற உலகங்களுக்கு அவன் வந்து போகலாம். அப்படி பௌதிகவாதியோட மனோநிலைமை, அப்படியே வந்து ஆன்மீகவாதியை பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து பௌதிகவாதிகள், ஆன்மீகவாதிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நாட்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு பொதுவாகவே வந்து பௌதிகத்தில் நாட்டம் குறைவாகவே இருக்கும், இல்லைனா இல்லைனையோட சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது பௌதிகத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் அவர்களுக்கு வந்து விருப்பங்களும் எந்த விருப்பங்களும் அவர்களுக்கு இருக்காது. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவார்கள், கிருஷ்ணர் சொல்லதை போல் யோகியாக இருந்தால் வனத்துக்கு போய் அவன் பயிற்சி பண்ணுவான், இல்லை பக்தனாக இருந்தான் அப்படின்னா அந்த பௌதிகத்தெல்லாம் விட்டுட்டு பக்தி பாதையை பயிற்சி பண்ணுவான். அப்படி பக்தி பாதையை பயிற்சி பண்ணும்போதோ இல்லை யோக பாதையை பயிற்சி பண்ணும்பொழுதோ அவன் வந்து தவறி விழுந்து விட்டான் அப்படின்னா அப்போ வந்து அவனுக்கு வந்து பௌதிகத்திலையும் வந்து வெற்றி அடையலை, ஏன்னா பௌதிகத்தை விட்டுட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் ஆன்மீகத்திலையும் வெற்றி அடையலை, இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை, அப்படியே வந்து அவனுடைய நிலைமை ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே அர்ஜுனர் கேள்விகளை கேட்கின்றார், கிருஷ்ணா அவன் வந்து ஆன்மீகத்திலும் வெற்றி அடைவதில்லை பௌதிகத்திலும் வெற்றி அடைவதில்லை. அப்போ வந்து ஒரு உதாரணத்தை, அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், எப்படி மேகங்கள்லாம் இருக்க சின்ன சின்ன மேகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாம் என்ன பண்ணும், எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மேகம் இருக்கோ அப்படின்னா அதோட போய் சேர்ந்துக்கும், அதோட போய் சேர்ந்துக்குச்சு அப்படின்னா காற்று என்ன தான் அடித்தாலும் ஒரு பெரிய மேகத்தோடு இருக்கும் பொழுது காற்று என்ன தான் அடித்தாலும் அதை வந்து நகர்த்த முடியாது, அதை வந்து உடைக்கவே முடியாது. ஆனால் வந்து அது தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது உடைத்திருந்து விடும். இங்கே கிருஷ்ணன் இங்கே அதான் அர்ஜுனன் சொல்கிறார், சிதறிய மேகம் அப்படின்றார். அதனால தான் வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே வந்து ஒன்றா இருக்க வேண்டும். ஒரு விலங்கினங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 விலங்கினங்கள் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா வந்து அடுத்த விலங்கினங்களை வந்து அதோட வந்து சண்டையிட முடியாது. அதெல்லாம் ஒரு 10 இருக்குது அப்படின்னா. அதேபோல் மனிதர்களும் என்ன அப்படின்னா, நம்மளும் வந்து கூட்டாக இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் மனிதன் என்னப்படி வாழ்கிறான் அப்படின்னா தனித்தனியாக தான் வாழ்கிறான். நீ தனி நான் தனி, நீ தனி நான் தனி, குடும்பத்துக்குள்ளே ரெண்டு பேர் இருந்தாலும் நீ வேற நான் வேற, அப்படி தான் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பதிலாக நம்ம வந்து இந்த மேகத்தில் இங்கே அர்ஜுனர்கள் சொல்லக்கூடிய உதாரணத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் என்ன பாடம் கற்பிக்கிறோம், நம்ம என்ன பாடம் நமக்கு தெரிகிறது அப்படின்னா, கூட்டாக வாழ வேண்டும். கூட்டாக வாழ்ந்தால் தான் நம்மளை யாரும் வந்து உடைக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 100 குச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 குச்சியை வச்சு ஒன்றா உடைக்கணும்னா உடைக்கவே முடியாது. அதே ஒரு குச்சி தனியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணலாம், உடைச்சிடலாம். அதே 100 குச்சி வச்சு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடைக்கணும்னு நினச்சா கூட உடைக்க முடியாது. அதுபோல் சமுதாயத்தில் எல்லோருமே கூடி வாழ வேண்டும். கூடி வாழ்ந்தால் தான் வந்து நன்மை. அதுபோல் இங்கே அர்ஜுனர் சொல்கின்றார், சில பிரபுபாதர் பொருளர்களில் சொல்கிறார், அப்படியே ஒரு வேளை இந்த மேகம் வந்து இந்த சிறியதாக இருக்கிற மேகம் அந்த பெரிய மேகத்தை அடையவில்லை அப்படின்னா அது தனியாக இருக்கும். அது தனியாக இருக்கிறப்ப காற்று பலமாக அடிக்கும்பொழுது அது என்ன ஆகிடும், அது சிதறிய மேகமாகி ஆகிவிடும். அப்படி சிதறிய மேகம் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து அழிந்து விடுறதுக்கு சமம். அந்த அந்த மேகம் என்ன வேணும், அழிஞ்சே போயிடும். அதுபோல தான் இங்கே வந்து இங்கே அர்ஜுனர் கேள்விகளை கேட்கின்றார், ஒரு மனிதன் வந்து பௌதிக செயல்களை எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆன்மீக பாதையில் வருகிறான். அப்படி ஆன்மீக பாதையில் வரும்பொழுது அவன் வந்து வெற்றி அடையவில்லை அப்படின்னா அவன் வந்து பௌதிகத்திலும் வெற்றி அடையலை ஆன்மீகத்திலும் வெற்றி அடையலை, அவன் வந்து கதி என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்குறார். மகாபாரதத்தில் ஒரு அருமையான சரித்திர சம்பவம், விசித்திர வீரன் சித்திராங்கதன் வந்து திருமணமாகங்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு இன்னொரு அரசர் வந்து என்ன பண்ணுறார், சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அப்படியே உலகத்தில் உள்ள எல்லா அரசர்களையும் வரவழைத்திருந்தார். ஆனால் வந்து அஸ்தினாபுரத்தை வந்து வரவழைக்கவில்லை. விசித்திர வீரியன் சித்திராங்கதன் வந்து குரு வம்சத்தினரை அவர்கள் அழைப்பை விடவில்லை. அப்போ பீஷ்மதேவருக்கு கேள்விப்பட்டு பயங்கர கோபம், இவன் எப்படி நம்மளை வந்து நம்மளுடைய வம்சத்தையே வந்து கூப்பிடாமல் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மதேவர் பயங்கர ஆக்ரோஷத்தோடு போகிறார். அங்கே போயிட்டு சொல்கின்றார், விசித்திர வீரனுக்கும் சித்திராங்கதனுக்கும் அவனுடைய சார்பாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூட சண்டை போட்டு எல்லாரையும் தோக்கடிச்சுட்டு இந்த 3 பெண்கள், அம்பிகா, அம்பாலிகா, இன்னொரு பொண்ணு பேர் மறந்துட்டேன், அப்படியே 3 பேர் வந்து இருக்காங்க. இந்த 3 பேரும் தூக்கிட்டு வந்து ரதத்தில் ஓடுறார். பயங்கரமாக ரதத்தில் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு பொண்ணு சொல்கிறா, நான் வந்து பீஷ்மதேவரே, நான் வந்து வேற ஒரு அரசனை என்னுடைய மனதில் நினைத்திருக்கிறேன், அவனை திருமணம் செய்து கொள்ளலாம்னு நான் வந்து ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மதேவரும் வந்து சரி நீ அவனுடைய போய் திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அப்படி விட்டுட்டு இந்த 2 பெண்களை மட்டும் கூட்டிகிட்டு போவார். இந்த 3வது ரதத்திலிருந்து கீழே இறங்கினாலே அந்த பெண் என்ன பண்ணுவா, அந்த அரசன்கிட்ட யாரை வந்து காதலித்தாலும் யாரை வந்து மனதால் நினைத்தாலோ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த அரசன்கிட்ட போயிட்டு நான் உன்னே திருமணம் செய்து கொள்கின்றேன், விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், அவன் வேணான்னு சொல்லிடுவான். ஏன் அப்படின்னா பீஷ்மதேவரை உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டார், இதுக்கப்புறம் வந்து அவரோட சொத்து நீ, நான் எனக்கு வந்து கிடையாது, நான் வந்து உனக்கு உண்மையில் விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்னு அந்த ராஜா சொல்லிடுவான். அப்போ உடனே இவன் திரும்ப பீஷ்மதேவர்கிட்டே வருவான். பீஷ்மதேவர்கிட்ட வந்து அவன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார் அந்த அரசர், நீங்கள் தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பீஷ்மதேவர் சொல்கிறார், நானே வந்து பிரம்மச்சாரி, என்னால் திருமணம் செய்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லிவிடுவார். இந்த பெண்ணோட நிலைமை எப்படி அப்படின்னா, பீஷ்மதேவர்கிட்ட முன்னாடியே வந்திருந்தால் இந்த விசித்திர வீரன் சித்திராங்கதான் யாரோ ஒரு அரசர் திருமணம் செய்து கொண்டு இருந்திருப்பார். இப்போ வந்து அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. கிருஷ்ணன் அர்ஜுனர் இங்கே சொல்வதை போல் பௌதிகத்திலும் இல்லை ஆன்மீகத்திலும் இல்லை, இதுபோல் இந்த பெண்ணோட நிலைமை மாறிவிட்டது. அதுக்கப்புறமா இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பல பெண்கள் வந்து என்ன பண்ணுகிறார்கள், வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார்கள். அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க வந்து குழந்தையிலேருந்து, அதுக்கு பார்த்து 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 தூக்கம் இது அது சாப்பாடு அது இது எல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்து பார்த்து துணிமணியிலேருந்து சாப்பாடுலேருந்து இருக்க இடத்துலேருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. 20 வயசு 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்கள் என்ன பண்ணுகிறார்கள், வீட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள். யாரோ ஒருத்தனை வந்து பார்க்குறது, ஒரு 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 மாதம் வந்து பழகிறது, அவனோட மேலே பற்றுதல்களால் காம சுகத்தை அனுபவிப்பதற்காக என்ன பண்ணுகிறார்கள், வீட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள். வீட்டில் வந்து சொல்கிறாங்க, அம்மா அப்பா நான் இவனை காதலிக்கின்றேன், என்னை திருமணம் செய்து கொள். யார் ஒத்துக்குவா? யாருன்னே தெரியாது. அந்த பையன் நல்லவனா கெட்டவனா தெரியாது. எந்த அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த பெண் என்ன பண்ணுவான்? அந்த ஒரு மாதம் தான் பழகிருக்கும், இல்லை 2 மாதம் தான் பழகிருக்கும். அப்பா அம்மா 25 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே, அதெல்லாம் அந்த பொண்ணு வந்து பார்க்காது. ஏன் அப்படின்னா வந்து காதலாம் வந்து காதல். இந்த உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா காதலும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. என்ன ஒன்றே ஒரு காதல் மட்டும் இந்த உலகத்தில் உண்மை அப்படின்னா, ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கக்கூடிய பாசம்தான் உண்மையான பாசம். அதுவும் உண்மையான 100% பாசம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இருந்தாலும் இந்த பௌதீக உலகத்தில் எது மேன்மையானது, எது அதிகமான பாசத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, குழந்தையும் ஒரு தாயும் தான் உண்மையான பாசம். அதை தவிர எல்லாமே வந்து போலி தான், போலியான பாசங்கள் தான். அது வந்து உண்மையான பாசமும் கிடையாது, உண்மையான காதலும் கிடையாது. இது காதல் கிடையாது, காமம். இந்த காமத்தினால அந்த பெண் என்ன பண்ணுறா, வீட்டை விட்டு ஓடி விடுகிறாள். நீ தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட, தெரியாத பையன் கூட, அவன் யார் என்ன அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன்கிட்ட பணம் இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, ஒன்றும் தெரியவே தெரியாது. அவர் என்ன பண்ண ஓடி விடுவார்கள். ஓடின உடனே காம சுகத்தை அனுபவிப்பார்கள். காம சுகத்தை அனுபவிக்க வரைக்கும் ரெண்டு பேரும் பயங்கர திக் அண்ட் தின் அப்படின்னு பயங்கர நெருக்கமாக இருப்பார்கள். எப்போ வந்து இந்த காம சுகம் அப்படிங்கிறது முடிந்து விட்டதோ அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பிச்சு விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு, அதே நல்ல பையனாக இருந்தான் அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் வந்து திருமணம் செய்து கொள்வார்கள். அதே வந்து இவர்கள் காம சுகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி தானே வந்து ஓடி வந்தார்கள். காம சுகத்தை அனுபவித்து என்ன பண்ணுவான், கெட்டவனாக இருந்தால் ஓடிடுவான். அப்போ ஓடி போயிட்டான் அப்படின்னா இந்த பெண்ணோட கதி ரொம்பவும் மோசமான கதியாகிடும். வீட்டிலே இருந்திருந்தால் அப்பா அம்மா வந்து உதவி இருந்திருக்கோம், அங்கே வந்து இப்போ அங்கேயும் போக முடியாது. இங்கே ஓடி வந்தவங்க கூட அவனும் ஓடி போயிட்டான், அப்பா அம்மாவும் இல்லை. இவன் இந்த பெண்ணோட கதி வந்து ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்கும். அதுபோல தான் இங்கே அர்ஜுனர் சொல்லுகின்றார், பௌதிகத்திலையும் அவன் வந்து வெற்றி அடையவில்லை, ஆன்மீகத்திலையும் அவன் வெற்றி அடையவில்லை, அவனோட கதி என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கின்றார். ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்கிறார் பொருளூரில், இந்த ஆன்மீக விஷயத்தில் இந்த யோகி அப்படிங்கிறவன் ஒரே ஒரு ஜென்மத்தில் வந்து வெற்றி அடையினாலும் சில நேரங்கள் பல ஜென்மங்கள் ஆகலாம். இந்த ஜென்மத்தில் 30% வெற்றி, அடுத்த பிறவியில் வந்து 30% ஆரம்பித்து 60% வரைக்கும், 60% 100%, இது போல் பல ஜென்மங்கள் கூட ஆகலாம் ஒரு மனிதன் யோக பயிற்சியில் வெற்றி பெறுவதற்கு. அதனால் வந்து இங்கே அர்ஜுனர் கேட்குற கேள்விக்கு இன்னொரு பதத்தை விட்டு அடுத்த பதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அருமையாக பதில் சொல்வார். இதுபோல் பௌதிக உலகத்தில் நம்ம வந்து சைபர் ஆகி வந்து பூஜ்யமாகி விடுவது போல் வந்து ஆன்மீக பயிற்சிங்கிறது கிடையவே கிடையாது. அது வந்து சொல்பம் அபியச தர்மச திராயத்தோ மகத்தோ பயாத், நம்ம கொஞ்சமாக பக்தி பண்ணியிருந்தாலும் அது என்றைக்கும் வந்து நம்மளை விட்டு அழியவே அழியாது அப்படிங்கிற உறுதியை வந்து கிருஷ்ணரும் முழுமுதற கடவுளான கிருஷ்ணர் வந்து அடுத்த பதத்துக்கு அடுத்த பதத்தில் வந்து உரைக்க போகிறார். அவன் வந்து எங்கே செல்வான், எவ்வாறு இருப்பான், அது அவனுடைய அடுத்த பிறவி என்ன ஆகும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து விளக்குவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.